விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே, சட்டம் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், அது பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க வழக்குரைஞர் வெண்ணிலா அவர்கள். வணக்கம் மேடம்.
வணக்கம் மேடம்.
மேடம், மற்ற சட்டங்கள்ல இருந்து ஃபேமிலி கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இல்லையா, அது எப்படி வேறுபட்டிருக்கு, இது எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க, இது கொண்டு வரப்பட்ட நோக்கம் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
பெண்களுக்கு என்று பலவிதமான சட்டங்கள் நிலுவையில் இருந்தாலுமே இந்த மாதிரி குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டங்கிறது ஒரு மத்திய அரசாங்கத்தினால் நான் இயற்றப்பட்டதுங்க. இது வந்து இந்தியா முழுமைக்குமானது. இதில் வந்து பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. முதலாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம்தான் ஒரு அஸ்திவாரம். அந்த குடும்பம் வந்து அமைதியாக இருந்ததுன்னா தான் பல்வேறு பிரச்சனைகள், குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும் பொழுது தான் சமுதாயத்திலே அந்த அமைதி பிரதிபலிக்குங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் அத்தியாவசியமான சில விஷயங்களை உடனடியாக அந்த குழந்தைகளுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் கிடைக்கணுங்கிற நோக்கத்துக்காகவும் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமெடின்னு சொல்லலாங்க. இதை வந்து முக்கியமான ஒரு அம்சம், இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள் தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும் என்று இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். மற்ற வழக்குகளில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சம்மரி ப்ரொசீடிங்கிற மாதிரியானது தான். தேவையான என்ன விஷயமோ அதற்காக நேரடியாக அணுகலாம். இதில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதுகாப்பு அலுவலர் என்ற ஒரு பெண் அலுவலர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இதுவும் வந்து இந்த சட்டத்தினுடைய முக்கியமான சிறப்பம்சம்.
அதாவது 60 நாளைக்குள்ளே நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு தாக்கல் பண்ணுற அந்த வழிமுறைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த வழக்கை தாக்கல் செய்யணுன்னாங்க பாதிக்கப்பட்ட நபர், அவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர்னு யாரை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண். ஒரு பெண் என்று சொல்லும்போது 18 வயதுக்கு குறைந்த ஒரு ஆண் மகன் கூட வந்துட்டுங்க பெண்ணுன்னு தான் சட்டம் பார்க்குது. அப் டு த ஏஜ் ஆஃப் 18 வந்து பெண்ணுங்கிற கேட்டகரியிலேயே கொண்டு வந்து ஒரு மகனுக்காகட்டும், ஒரு மகனுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும் தன்னுடைய அப்பாவுக்கு எதிராக இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்யலாம். அப்புறம் அப்பா சம்மந்தப்பட்ட உறவினர்கள், தாத்தா மாதிரியானவங்க மேலேயும் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னோம்னா நேரடியாக வழக்கறிஞரை அணுகி இந்த சட்டத்தில் அவங்களுக்கு என்ன தீர்வு வேணுமோ அவங்க கேட்டுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க அணுகி தங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லி என்ன தேவையோ அதை சொன்னோம்னா அதற்கேற்ற மாதிரியான ஒரு டொமஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அதாவது எப்படிங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லிட்டு குற்ற வழக்குகளை சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது குடும்ப நிகழ்வு முதல் நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப நிலை வந்து அறிக்கை வந்து தாக்கல் செய்வாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களே அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரே இந்த வழக்கை வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணுமோ அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்துங்க வழக்கறிஞராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து பெரும்பாலும் பெண்ணாகத்தான் இருப்பாங்க. அப்போ தான் இந்த பெண்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து எளிதாக போய் அவங்ககிட்ட சொல்ல முடியுங்கிற ஒரு காரணத்திற்காக. அதுவும் இல்லைன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இலவச சட்ட உதவி மையம் இருக்குது, அங்கே போய் தங்களுடைய கிரீவன்ஸை சொன்னாங்கனாலும் இந்த சட்டத்தின் கீழே வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும்.
சரி, இதில் வந்து யார் யாருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? அது இல்லாமல் நீங்கள் வன்முறை தடுப்பு சட்டம்ன்றீங்க, அப்போ இந்த டௌரி கேஸு, அது இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருக்க குழந்தைகளை கூட அடித்து துன்புறுத்துகிற இடங்களும் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா. ஸ்டெப் மதர்ஸ் இருக்கிறாங்க, யார் யார் இதில் வரலாம், வயதானவர்கள் வரலாமா, குழந்தைகள், அதெல்லாம் சொல்லுங்களேன்.
பெண்ணுக்கு வந்து இதில் வயது வரம்பே கிடையாது. ஒரு ஆணாக இருந்ததுன்னா மட்டுமே 18 வயது வரை இருந்ததுன்னு சொன்னால் போடலாம். 18 வயதிற்கு மேற்பட்டும் ஒரு 60 வயது 70 வயது, அதான் வயது கணக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில வருடங்களான குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் இந்த சட்டத்தின் கீழே வந்து பயனை அடையலாம். இதில் வந்து வயது வரம்பே கிடையாதுங்க. இதில் எது மாதிரியான வழக்குகள் எல்லாம் கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பாதுகாப்பு கேட்கலாம் என்றால், முதலாவது சட்ட பாதுகாப்புகள் பல வகையில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஜீவனாம்சம், ஜீவனாம்சம். அப்புறம் வந்து அவங்க ஒரு குழந்தையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படிச்சுட்ருக்கக்கூடிய பள்ளியில் வந்து இவங்க தகப்பனாருடைய தொந்தரவு இருந்ததுன்னு சொன்னோம்னா அவங்க மேலே போடலாம். பின்னர் வந்து குடியிருக்கிற வீட்டில் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் பண்ணலாம். ஒரு மனைவி வேலை செய்கிற இடத்துல வந்து கணவன் வீட்டாரால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னோம்னா போடலாம். இன்னொன்று கூட சொல்லலாம், இது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டமாச்சே, ஆண்களை மட்டும்தான் வந்து எதிர்த்தரப்பினராக போட முடியும் அப்படின்னு எல்லாம் ஒரு காலத்தில் பேசப்பட்டது. ஆனால் அப்படி பண்ணுனா வந்துட்டு சரியான வந்து தீர்வு கிடைக்காதுங்கிறதுனால விளக்கமாக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா படி பார்த்தீங்கன்னா கணவன் மற்றும் கணவர் வீட்டார் இவங்க மேலேயும் வழக்கு தொடுக்கலாம். இது மட்டும் இல்லை, ஒரு பிளட் ரிலேஷனுக்குள்ளாரையும் திருமணம் தொடர்பான உறவுகளையும் கொண்டு வரலாங்க, இரத்த உறவு சம்மந்தப்பட்டவங்களையும் கொண்டு வரலாம். அயல் நபர்களை வந்து இதில் வந்து கொண்டு வர முடியாது. எதிர்த்தரப்பினராக வந்து பெண்ணும் இருக்கலாம், உதாரணத்திற்கு மாமியார், மாமனார், நங்கை, நங்கையார், இந்த மாதிரியான உறவுகள் இருக்கிறவங்களையும் போடலாங்க. பலவிதமான வழக்குகள் வந்து போட்டுட்டு உத்தரவுகள்லாம் நல்லாவே கிடைச்சிருக்கு.
அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா கணவனை வந்து வெளியே தள்ளி வச்சுட்டு அந்த மனைவியை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லுங்களேன்.
அதாவது சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கணவனால் ஒரு வீட்டில் வந்து மனைவிக்கு தொந்தரவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொந்தரவு தரக்கூடிய எல்லையிலிருந்து விலகி நிற்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லியிருக்கு. ஒரு உதாரணத்திற்கு, ஒரு 4 ரூம் இருக்கக்கூடிய அறை இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து கணவனோட வீடாக இருக்கலாம், கணவன் வந்து வாடகைக்கு எடுத்திருக்கலாம், போகியத்திற்கு எடுத்திருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அந்த கணவன் மனைவியாக ஒரு வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா அப்போது கணவனால் தொந்தரவு வருதுன்னு சொன்னால் ஒரு 2 ரூமில் இந்த மனைவி இருந்துட்டு மிச்ச ரெண்டு கணவன் மட்டும் 2 ரூமை மட்டும் பயன்படுத்திக்கணும், மனைவி பயன்படுத்தியிருக்கக்கூடிய 2 அறைகளை எந்த வகையிலையும் இந்த ஒரு ஆண் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்து தொந்தரவு பண்ணலாம். அப்போது இந்த எதற்காக இந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ்ன்னு நீங்கள் கேட்கும்போது சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால், ஒரு ஆணாக இருந்தனால் இப்போதைய சூழ்நிலையெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது, எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வருதுன்னு நமக்கு தெரியுது. இதையெல்லாம் தீர்க்கதரிசி மாதிரி இருந்து தான் இந்த மாதிரி சட்டம் உருவாக்குனவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணாக இருந்ததுன்னா ஒரு ரோட்டோரத்தில் கூட படுத்துக்கலாம், ஒரு இரவை கழிச்சுக்கலாம், ஆனால் பகலை கூட பெண்ணால் வந்துட்டு இந்த சுதந்திரமாக பாதுகாப்பாக கழிக்க முடியாத சூழ்நிலைங்கிறதுனால திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து கணவன் வீட்டார கணவராலேயோ கணவர் வீட்டாராலேயோ இந்த பெண் வந்து வீட்டை விட்டு துரத்தப்பட்டால் இப்போதைக்கு பாதுகாப்பு உடனடியாக அந்த பெண்ணுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதற்காக தான் வீட்டிலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் என்னதான் நியாயம் அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்ததுனாலும் அந்த பெண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெசிடென்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவோம். அந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வீட்டிலேருந்து வெளியேற்றக்கூடாதுன்னு இன்ஜங்ஷன், இடைக்கால தடையுறுத்து கட்டளையே வந்துட்டு கணவர் வீட்டார் மேலே போட முடியும். அதன் போக பார்த்திங்கன்னா சரியாக வந்து பராமரிக்கலை அப்படிங்கும்போது ஜீவனாம்சம், மாதமாக இவ்வளவு தொகை, ரெண்டு பேர்த்துடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு தொகை கொடுக்கணும், மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு. இந்த வழக்கை வந்து மனைவி தனக்காகவும் போடலாம், தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் போடலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாய் தன்னுடைய மக்களுக்கு எதிராகவும் மகன்களுக்கு எதிராகவும் மகள்களுக்கு எதிராகவும் போடலாம். இப்படி பல வகைகளை வந்துட்டு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்குங்க.
இப்போ தாய் வந்து மகன்களுக்கு எதிராக போடலான்னு சொன்னீங்க, அப்போ அது சிவிலில் சேராதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு வன்முறை ஏற்படுதுன்னு வைங்க, அவங்க வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் அணுகிறது நல்லதா, இது அணுகிறது நல்லதா? ஏன்னா ரெண்டுலேயுமே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும், ஆனால் இதில் 60 நாளைக்குள்ளே கிடைக்கும் அப்படின்றீங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா யாரை பார்க்குறது?
இப்போது சொன்ன மாதிரிங்க கொஞ்சம் ஸ்பீடி ரெமெடி வேணும், விரைவில் நமக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொன்னால் இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளில் தான் இந்த வழக்குகளை தாக்கல் செய்வோம். இதை வந்து அணுகிறது நல்லதுங்க. கொஞ்சம் அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எய்ட் ரெமெடி கொடுக்கப்படணுங்கிற ஒரு உத்தரவாதம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால சில நடைமுறை சிக்கல்கள் காரணத்தினாலையும் நான் சட்டம் சொல்லியிருக்க மாதிரி 60 நாட்களுக்குள்ளார நீதி எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானே ஒரு வழக்கில் வந்து ஒரு 75 ஒரு மூதாட்டி ஒருத்தருக்கு அவங்க மகன்கள் மேலேயும் மகள் மருமகள் மேலேயும் ஒரு வழக்கு தொடர்ந்து அதே வீட்டிலே தொடர்ந்து இருக்கிறது மாதிரியான உத்தரவுகளெல்லாம் பெற்றிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம் இந்த வழக்கினை. இதையே வந்துங்க இதே காரணத்தை கொண்டு ஃபேமிலி கோர்ட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரியான குடும்ப நல நீதிமன்றத்துலேயும் தாக்கல் செய்யலாம். இதில் வந்து கொஞ்சம் செலவும் குறைச்சலாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் கொஞ்சம் செலவு தொகைகளும் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் வாய்தாவும் கொஞ்சம் அதிகமாக வந்து நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால லாங் டேட்ஸ் ஹியரிங் டேட் போகும். இதில் வந்து முக்கியமாக தாக்கல் செய்த முதல் நாளிலிருந்து 3rd நாளிலேயே அடுத்த வாய்தா வரணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கோட சீரியஸ்னஸை பொறுத்து டே டு டே போடணும்னு இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது இதே வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் அவ்வளோ ஒரு விரைவானதை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏகப்பட்ட இப்போ தான் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறனால விவாகரத்து அந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கிறதுக்கே வந்து குடும்ப நல நீதிமன்றத்துக்கு நேரம் போதாத காரணத்தினால இது மாதிரியான ஜீவனாம்சம் இந்த மாதிரியான வழக்குகள் இன்னும் சொல்லப்போனால் கணவன் வீட்டார் வந்து அதாவது இந்த சட்டத்தை என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா குவாசி சிவில்னு சொல்லுவோம். கிரிமினல்னு சொல்ல முடியாது, பியூர்லி சிவில்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்தது. அப்போ அப்படிங்கும்போதுங்க சிவில் சட்டத்தில் என்னென்னலாம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கோ அதில் வந்து பெரும்பாலான உரிமைகள் இந்த மாஜிஸ்ட்ரேட்டுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. சொத்தை கணவனோட சொத்தை வந்து திடீர்னு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட தடையுறுத்து கட்டளை வாங்கலாம். அப்புறம் கணவன் வீட்டார் வந்து சரியாக கவனிக்கலைன்னு சொன்னோம்னா, கணவனை வந்து இவங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு அந்த வாடகையை வந்து இந்த பெண்ணுக்கு வந்துட்டு கொடுக்கணும், பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு கூட சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பார்ட்டியாகவே எதிர்த்தரப்பை கேட்காமையே கூட உத்தரவு வழங்குற அளவுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகமான உத்தரவுகளுக்கு வழங்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குங்க.
இப்போ ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பாதுகாப்பு அப்படிங்கும்போது ஒரு பாதுகாப்பு அதிகாரியை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு 24 மணி நேரமும் அந்த பெண்ணுக்கோ அல்லது ஒரு வயதான தாய்க்கோ எவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுக்கறது வந்து சாத்தியம்?
நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்போது அந்த பாதுகாப்பு வந்து சட்டப்படி கொடுத்துட முடியும், நாங்கள் பேப்பர் ஆர்டர்ஸ் தான் நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும். 24 மணி நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் யாரும் காவல் இருந்துகிட்ருக்க முடியாது. அதற்கு தான் என்ன இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னாங்க, கோர்ட்டு மூலமாக உத்தரவு இவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், இதுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு உரிமை உடையவங்க அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னால், சம்பந்தப்பட்ட அந்த எல்லை நீதிமன்ற எல்லை இருக்கும் இல்லைங்களா, அந்த காவல் அதிகாரம் எந்த இருக்கோ அந்த காவல் அதிகாரிக்கு வந்துட்டு ஒரு ஆர்டரை கொடுக்கலாம். இதோடைய உத்தரவு நகலை கொண்டு போய் அந்த காவல் நிலையத்தில் காண்பித்து விட்டால் கண்டிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பும் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் கொடுத்தாகணும். இப்படி இருக்கும் பொழுதுங்க உத்தரவு எடுத்துகிட்டு போயிட்டு காமிஷா போதுமே, அந்த காவல் அதிகாரி வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கடமைப்பட்டவங்க.
சரிங்க மேடம், இதில் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து தவறாக பிரயோகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா?
எல்லா வழக்குகளையும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா சிலர் தவறாக பயன்படுத்துவதற்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையாகவே பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து வழக்குக்காக வருவதில்லை. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப சூழ்நிலை, சமுதாயத்தில் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அமிழ்ந்துட்டு போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இப்போது செய்தித்தாளெல்லாம் படிச்சிங்கன்னா நிறைய வழக்குகள் கொலையெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே உறவு சுமூகமாக இருந்திருக்காது, ஒன்று கணவன் குடிகாரராக இருந்திருப்பார், குடும்பத்தை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போது வீட்டுக்குள்ளாரே இருந்து இருந்து இதையெல்லாம் பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலை கைதிகளாகத்தான் நிறைய பேர் வந்து ஆகிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு வழக்கு படித்தேன், இத்தனைக்கும் திருமண பேப்பரில் படித்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. ஒரு 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க, இத்தனைக்கும் அவங்களுடைய இது வந்து காதல் திருமணம், கணவன் குடிச்சிட்டு வந்து குழந்தைகளை குடும்பத்தை கவனிக்காமல் இருந்திருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார ஏதோ வாய் தகராறு வந்திருக்கு, வீட்டுக்கு கொடுக்கலன்னா ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை வச்சுட்டு? அப்போது வாய் தகராறு வரும்போது வேண்டுமென்றே வந்து அந்த பெண்ணோட ஒரு சாரியை வந்து கிழிச்சு கழுத்தில் இதுக்கு சுற்றிக்கிட்டு, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் கொன்றுவேன் ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளதில் சொல்லியிருக்காங்களே கொலையும் செய்வாள் பத்தினின்னு, பொறுக்க முடியாமல் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீ இப்போ கொலை பண்ணியே ஆகணும்னு குடிச்சிட்டு வந்து ஒரு சைக்கிக்தனமாக நடக்க போயிங்க, அந்த பெண்ணு தெரியாமல் போய் கழுத்தை அந்த துணியை போட்டு இது பண்ண போய் உண்மையிலே அந்த வந்து குடிபோதையில் ஏக முதலே இறந்துருக்கான், இறந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து எங்கே இருக்காங்க, சிறையில் இருக்காங்க, அப்பாவும் போயாச்சு, அந்த 3 குழந்தைகளோட நிலைமை என்னாகிறது? அப்போது சட்டத்தில் வந்து இவ்வளோ வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குங்கிற விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலேயும் இப்போ அவங்க நேரடியாக முதலியாகவே நீதிமன்றத்தை அணுகியிருக்கலாம். அவங்களுக்கும் என்ன தடையோ என்ன பிரச்சனையோ தெரியலைங்க. அதனால தான் நான் சொல்ல வருது என்னென்னா, நிறைய வழக்குகள் வந்து கோர்ட்டுக்கு நீதிமன்றத்திற்கு வராமல் நீதிமன்றத்துக்கு வந்ததுன்னா டிலே ஆயிருமோங்கிற காரணத்தினாலையும், இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டுக்கு போனால் நிறைய செலவு பண்ணணுமோங்கிற ஒரு பயத்தினாலேயே கூட நிறைய பேர் வந்து நீதிமன்றத்துக்கு வர்றது கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்ற வழக்காக மாறி குடும்பமே கெட்டு போயிடுது. அதான் நாங்களே திரும்ப திரும்ப சொல்கிறோமே, இலவச சட்ட உதவி மையம் இருக்குது, எங்களை மாதிரியான சில வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரியான வழக்குகளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து செலவு தொகைகளை மட்டும் வாங்கிக்கிட்டு நடத்தக்கூடிய நாங்கள்லாம் இருக்கோம். நான் கேசஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்குவேன், இல்லாதவங்ககிட்ட வந்துட்டு நான் கூட கையிலேருந்து போட்டு செய்கிறதுண்டு. அப்போது அவங்களுக்கு சரியாக அடையாளம் காண்பிக்க முடியறதில்ல, யார் அணுகிறதுன்னு தெரியாமல் படித்தவங்க கூட வந்து நிறைய, நீங்களே படிச்சிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க தற்கொலைன்னு வந்திருக்கும். அதனோட பின்னணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை இருந்திருக்கும் அவங்களுக்குள்ளார. அப்போ அப்படிங்கும்போது படித்தவங்களுமே வந்து சரியான சட்ட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, படிக்காதவங்களும் அதே மாதிரி தான். நம்மளால் வசதி இல்லை, நம்மளாம் அணுக முடியாத இடம்னு நினைக்கிறாங்க. நீதிமன்றங்கிறது அப்படி கிடையாதுங்க, நிறைய விரைவு நீதிமன்றங்கள் வந்துருச்சு. 10வதுக்கு இலவச சட்ட உதவி மையம் இருக்குது, ஒரு பைசா செலவில்லாமல் இவங்களுக்கான நிவாரணமெல்லாம் வாங்கித்தர முடியுங்க. பல விதமான வழக்குகளெல்லாம் வந்துட்டு நீதிமன்றத்தில் மூலமாக தான் முடியுது, வெளியிலலாம் பஞ்சாயத்துங்கிறதெல்லாம் எடுபடுறது கிடையாது. மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வை வளர்த்திக்கணும், தனக்கு தெரிஞ்சதை 4 பேத்துக்கும் அவங்க ஷேர் பண்ணணும்னு நான் இந்த வாய்ப்பு மூலமாக சொல்லிக்கிறேங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன் இருக்குது, அதை ஒன்று பண்ணியாச்சுன்னு வைங்களேன் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஒரு பெண்ணை பிடிக்கலன்னா இவ கேரக்டர் இப்படி, அது மாதிரி ஒரு ஆணை பிடிக்கலன்னா கூட அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள். ஆனால் அதை யாரும் பெருசுப்படுத்த மாட்டாங்க. சில ஆண்கள் வந்து அதை பெருமையாக கூட நினச்சிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய வழக்குகளில் பொய் கேஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, எந்த மாதிரியான கேஸ்கள் வந்து அதிகம் தாக்கல் செய்யப்படுது, பெண்களாலேயா ஆண்களாலேயா?
இது அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் இந்த சட்டத்தில் வந்து இன்னும் ஒரு வழக்கறிஞர் எங்களெல்லாம் சொல்லுவாங்க, வி ஆர் ஆல்சோ கோர்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த வகையில் ஒரு வேதனையான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த சட்டத்தில் வந்து கடுமையான தண்டனைகள்ங்கிறது இல்லைங்க. அதனால் ஆரம்பத்தில் 2005 இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. அப்போது அது கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டது, கொஞ்சம் பயம் இருந்தது. அதன் பின்னாடி இது ஒரு தண்டனைக்குரிய சட்டம் கிடையாது, எளிமையாக தப்பித்து போகக்கூடியதான ஒரு வழக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிட்டனால, அதுவும் இல்லாமல் பணிச்சுமையின் காரணமாக 2 முடிக்க வேண்டிய வழக்கை வந்து 2 ஆனாலும் தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, பல்வேறு சூழ்நிலைகள்னு சொல்லலாம். அதனாலையும் வந்துட்டு சரியான ரெமெடி கிடைக்க மாட்டேங்குது. இதை காரணமாக வச்சு பெண்கள் சிலர்லாம் போட்டுட்டு பண ரீதியாக கூட வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறதெல்லாம் உண்டு கணவன் வீட்டாரை. சில ஆண்கள் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் நம்ம வந்து என்ன சிறைக்கு அனுப்பிச்சிரும், ஏன்னா இந்த சட்டத்தில் அப்படி தாங்க எடுத்தடுப்பில் வந்து சிறைக்கு அனுப்புகிற மாதிரியானதோ அரெஸ்ட் வாரண்ட்டுங்கிற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இதில் கிடையாது. என்ன இவ்வளோ ஒரு பணம் வந்து ஜீவனாம்சம் கட்டணும்னு சொல்லி அவங்க கட்டாமல் இருந்தால் டிஸ்ஒபேயிங் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டுன்னு சொல்லிட்டு வேணால் அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாமே ஒழிய, மற்றபடி ஆரம்பத்தில் பனிஷ்மெண்ட் ப்ரொவிஷன் கிடையாதுங்க இதில். அதனாலையும் வந்துட்டு பொய்யான வழக்குகளும் தாக்கல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
பனிஷ்மெண்ட் ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, முதல்ல சொன்னீங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான் அப்படின்ட்டு. அப்போ ஒரு முதலுதவி கொடுத்துருக்குறோம், ஒரு முறையான சிகிச்சை வேணும் இல்லையா, அப்போ அந்த முறையான சிகிச்சைக்கு எப்படி போகிறது? குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் குறித்த பல்வேறு விஷயங்களை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் வழக்குரைஞர் வெண்ணிலா அவர்கள்.
நீங்கள் சொன்ன மாதிரி இப்போதைக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருந்தாங்க, குடும்பத்திலெல்லாம் கூட்டு கொடுத்தனமாக இருந்தோம், பிரச்சனைகள் வரும்போது பெரியவங்க பார்த்து தீர்த்தாங்க. இல்லைங்கிற காரணத்தினால என்ன ஆகுது, கணவன் மனைவியடையே பேசுகிறதுக்கு ஒரு 3 நபர் தேவைப்படுறாங்க. இல்லைங்கிற காரணத்தினால தான் எடுத்தடுப்பில் போலீஸ் காவல் நிலையம்னு போனால் வந்து ஆண்களுக்கு எப்படினாலும் ஒரு மனசு வந்து ரொம்ப இதாகிருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன போலீஸ் கேத்திட்டே இல்லை, இனிமேல் உங்கள்கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு உடஞ்ச கண்ணாடி மாதிரி ஆயிடுதுங்க. அந்த சூழ்நிலையில் தான் இவங்களை வந்து கொஞ்சம் நயமாக சொல்லி, வீட்டில் பெரியவங்க இருந்ததுன்னா என்னென்னலாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து ஃபார் ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த சட்டத்துலேயுங்க ஹார்ஷாக இருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இது தான். இதில் ஒரு கவுன்சிலிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. வாய்தா வந்து ரெண்டு தரப்பாரும் ஆஜரானதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு பீரியட் போடுவாங்க. அப்போ வந்து கவுன்சிலர் வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க ஒரு நிலையில் வந்து சுமூகமாக ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கான பிரச்சனைகளை தீர்க்குவதுக்கான இது கட்டாயமாக அந்த ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ செய்யப்படணும், கவுன்சிலிங் முடியணும். அதுலேயும் வந்து ஒத்து வரல, இவங்களுடைய ரெமெடிகள் இவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியலன்னு சொல்லும்போது தான் விசாரணைக்கு நீதிமன்றம் எடுத்துக்குதுங்க. அப்போ அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்மூத்தாக கொண்டு போய் அவங்கள மறுபடியும் சேர்த்து வைக்கணும், குடும்பம் அப்படின்னு நினைக்கிறமே வழிய ஒரு வணிகமாக இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அதனால் ஹார்ஷாக இல்லை. இதை வந்து சிலர் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றா வந்துடுதுங்க. சிலர் வந்து இது என்ன பண்ணிடறப்போது நம்ம சட்டம்னு சொல்லிட்டும் தேவையில்லாமல் வந்துட்டு வாய்தா எடுத்துக்கிட்டு, எல்லாருமே நாங்கள் வழக்கறிஞரும் காரணம்னு சொல்லலாம், வழக்காடிகளும் அதற்கு காரணம்னு சொல்லலாம், நீதிமன்றத்தை நாங்கள் டிலே ஆகுதுன்னு காரணம் சொல்கிறத விட எங்கள் தரப்புலையும் வந்துட்டு ஒற்றுமையாக இருந்ததுன்னா இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை முழு எஃபெக்டோட சரியான வந்து பயனை வந்து கொண்டு போக வைக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்துங்க.
சரி, ஒரு பெண் வந்து போதும்பா இதிலேருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒரு அவசர கதியில் நம்மளுக்கு 60 நீதி கிடைக்குதுன்ட்டு இதில் அணுகிறாங்க. அப்புறம் ஒரு 60 நீதியும் கிடைச்சிருது, அந்த அவங்களோட ஈகோன்னு தான் சொல்லணும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி அவங்களுக்கு ஒரு வேளை இதில் வந்து திருப்தி இல்லை அப்படின்னா மேல்முறையீடு வேறு அந்த ஃபேமிலி கோர்ட்டில் முறையீடு பண்ணலாமா?
இந்த வழக்குக்கு எதிரான ஒரு மேல்முறையீடுன்னு சொல்லும்போதுங்க மாவட்ட நீதிமன்றத்தை தான் அணுகணும், செஷன்ஸ் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு அணுகணும். அதுலேயும் இவங்களுக்கு வந்துட்டு நீதி வந்து கேட்டு கிடைத்துருச்சுன்னு சொன்னோம்னா, அதுலேயும் கிரீவன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்னா ரெண்டு தரப்பில் யாரோ ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தை அணுகணும். இதை விட குடும்பநல நீதிமன்றம் பெரியதா, இந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பெரியதா, குடும்பநல நீதிமன்றத்துடைய உத்தரவு பெருசாக இதான்னு பார்த்தாங்க, குடும்பநல நீதிமன்ற உத்தரவு தான் பெரியது. அதே மாதிரி இதில் வந்து குழந்தைகளுடைய கஸ்டடி கேட்டெல்லாம் வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட முடியாது. இந்த குடும்ப வன்முறையிலேருந்து தன்னோட கஸ்டடியில் இருக்க குழந்தைய வந்து கணவர் தரப்பால் வந்து எந்த வகையிலையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு வேணால் ஒரு தடையுறுத்து கட்டளைக்கு போடலாமே ஒழிய, இதற்கான முறையான கேர் அண்ட் கஸ்டடி ஆஃப் த சைல்டுன்னு சொல்லும்போதுங்க அந்த சரியான வாட்ஸ் ஆக்டு கீழே தான் வந்துட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் தான் போட்டு தாக்கல் செய்து இது பண்ணிக்கணும்.
எத்தனை வழக்குகள் சுமார் இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்குது? குடும்ப நல நீதிமன்றத்தில் எத்தனை கேஸ் நடக்குது?
சுமாராங்க இப்போ நம்ம கோவை மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா 8 மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு 50 வழக்குகளுக்கு குறையில்லாமல் தாக்கல் செய்யப்படுது குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தில். இதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் குறைஞ்சது ஒரு 200-250 வழக்கு குறையில்லாமல் இப்போ 2005 நடைமுறைக்குன்னு சொல்கிறாங்க. 200 வழக்குகளுக்கு குறைவில்லாமல் இருக்குது. அதனால் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் கோவைக்கு வந்திருந்த போது கூட ஒரு ரெக்வசிஷனாக கூட கொடுத்தோம். ஏன்னா குடும்ப வன்முறை தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதுனால அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து 8 நீதிமன்றம் இருக்குது இதற்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கள் குடும்ப நல நீதிமன்ற பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு. குடும்ப நல நீதிமன்றம் பெரிய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், குடும்ப நல நீதிமன்றத்தில் சேர்ந்து வாழ்கிற வழக்கு போடலாம், அதுவும் போக வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்கலாம், விவாகரத்து கேட்கலாம். இதுக்கு வந்து இந்த சட்டத்தின் கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விவாகரத்துக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. ஜீவனாம்சத்தை வந்து குடும்ப நல நீதிமன்றத்துலேயும் கேட்கலாம். அப்போது அவங்களுக்கு இம்மிடியட் ரெமடி, இன்றைக்கு தேதிக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு படிக்கணும், வயிறு நிறையணும், இது வந்து எங்கே கிடைக்கும்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உடனடியாக கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. அவங்களோடது வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, படிப்பும் எந்த வகையிலையும் தொந்தரவு செய்ய முடியாது. குடியிருக்கிறதுக்கு வாடகை வீடாக இருந்ததுன்னா வாடகை கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன அத்தியாவசிய தேவையோ அத்தியாவசிய செலவுகளோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு வழக்கு வந்து தனியாக ஒரு நீதிமன்றத்தில் நடந்ததுனோம்னா இந்த பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து மனசு சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் ரெக்வஸ்டன்ஸ் பலரும் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு சரியான இது கிடைக்காம இருக்குங்க. பல நீதிமன்றங்களில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளில் உங்களுக்கே தெரியும் செக் மோசடி வழக்கு மற்ற குற்றவியல் வழக்குகள் எல்லாத்தோடு சேர்ந்து இதுவும் நடக்குதுங்க. அப்போ நடக்கும்போது அந்த பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சேஃப்டி ஃபீலிங், ஒரு சாட்சி சொல்லும்போது இப்போ நான் போன வாரம் கூட ஒரு பெண்ணை வந்து நான் குறுக்கு விசாரணை பண்ணேன், இதுக்கு வந்து கணவனுக்கு நான் ஆஜராகிட்டு இருந்தேன், அதில் பர்சனலாக சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருந்தது, எனக்கும் நானும் ஒரு பெண் தானே, அப்போ எனக்கும் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது. இந்த பெண்ணை வந்து நான் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நம்மளுக்கு தான் இப்போ வழக்கமாக போச்சே, அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தில் வந்து தலையிடுறதுங்கிறது ரொம்ப விருப்பமாக பண்ணுறாங்கல்ல. அப்போ மற்ற வழக்காடிகள்லாம் வந்துட்டு ரொம்ப ஈகராக கேட்கும் போதுங்க நான் அந்த பெண்ணோட மனநிலைமையிலேருந்து சொல்லி ஜட்ஜுக்கிட்ட சொல்லிங்க, இவங்களை கொஞ்சம் தேவையில்லாத நபர்கள், பர்சனல் கேள்விகள் கேட்கப்படுது, கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஐயா சொன்னாங்க, அதனால் விலகி போயிட்டாங்க, எங்களால் ஈஸியாக கேட்க முடிஞ்சுது. இன்னும் சில விஷயங்கள் வந்து இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரொம்ப பர்சனலான கேள்விகளை கேட்கும்போது அந்த பெண் மனது பாதிக்கப்படும், ஃப்ராங்காக பேச முடியாதுங்கிற காரணத்தினால இன்கேமரா ப்ரொசீடிங் போது ஜட்ஜு, டைப் பண்ணுறவங்க, கோர்ட்டு கிளர்க்கு, சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள், வழக்காடிகள், சம்மந்தப்பட்ட வழக்காடிகள் அவ்வளோ மட்டுமே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியும் வந்து வழக்குகள் எல்லாம் நடக்கும். இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லும்போதுங்க அதாவது கதவை வந்து சாத்திடுவாங்க, கோர்ட் நீதிமன்றத்துடைய கதவுகளை அடைத்து விட்டு இந்த நான் சொல்லக்கூடிய தரப்பினர் மட்டுமே இருந்து நடக்கக்கூடியது. அதாவது வெளியார்களுடைய ஒரு பார்வையிலிருந்து தலையீடு இல்லாமையும் பெண் வந்து சுதந்திரமாக தன்னோட கருத்துக்களை சொல்கிறதுக்காகவும், இதே மாதிரி வழக்குகள் வந்து கற்பழிப்பு வழக்குகள், கற்பழிப்பு வழக்கு அதில் எல்லாமே மகிழா கோர்ட் இருக்கு இல்லைங்களா, மகளிர் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான வழக்குகளுக்கெல்லாம் இன்கேமரா தேவைப்பட்டதுன்னா விரும்புனாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும். கோவை மாவட்டத்தில் மகளிர் நீதிமன்றம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ 3 காலமாக பார்த்திங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பள்ளி குழந்தைகள் இருவர் அவங்களுடைய ஒரு கொலை வழக்கு சம்மந்தமாக கூட அந்த மகளிர் நீதிமன்றத்தில் கூட தான் நடந்தது. இன்னொன்று தாயும் வந்து மகளும் வந்து ஆனமலை ஏரியாவில் வந்துட்டு கொலை செய்யப்பட்டார்கள், அவங்களுக்குமே வந்துட்டு அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கேட்டிருந்தாங்க, ஆனால் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மகளிர் நீதிமன்றத்தில் சுமார் இன்றைக்கு தேதியில் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் மட்டுமே எடுக்கப்படும், அதற்கு வாதாடக்கூடிய அரசு வழக்கறிஞரும் வந்து ஒரு பெண்ணு தான். ஏன்னா அது சட்டம் சொல்லியிருக்கு, ஏன்னா அப்போ தான் வந்து பெண்கள் தங்களுடைய பாதிக்கப்பட்ட நபர்கள் முறையாக அணுகி வெளிப்படையாக பேச முடியுங்கிற காரணத்தினாலையும் மகளிர் நீதிமன்றம் இப்போது செயல்பட்டு வருதுங்க.
சரிங்க மேடம், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கணவன் மனைவி விவாகரத்துக்கு வர்றாங்கன்னு வைங்களேன், ரெண்டு பேருமே கோபத்தில் இருப்பாங்க, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நிமிஷம் அவங்கள பொறுமையாக பேசி உட்கார்ந்தா சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். சில பேர் அவசர கதியில் வந்து என்ன டீசன்ட் பரியல் டு அ டெட் மேரேஜ் இஸ் டைவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கூட நினச்சி பார்ப்பாங்க இல்லையா நம்ம சேர்ந்துருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி வரக்கூடியவங்கள வந்து விவாகரத்து அப்படின்ட்டு வந்து ஒத்தக்கால நிற்பாங்க பாருங்கள். நீங்கள் முறையாக அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து சேர்ந்த அனுபவங்கள் இருக்குதுங்களா?
இதுங்க எனக்கு ஒரு 20 காலம் இந்த தொழில் இருந்துட்டுருக்கேன். நீங்கள் சொல்ல மாதிரி சொல்லக்கூடிய அனுபவங்கள் வந்து எங்களுக்கு ஆரம்பத்துலலாம் இருந்தது, மாறிட்டிருந்தாங்க வந்திருந்த இவங்களும் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து கேட்டுட்டு தங்களுடைய கருத்துக்களெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ மாற்றிடுறாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞரை மாற்றிடுறாங்க. என்ன ஒரு சிம்பிளாக அவங்க சொல்லிடுறாங்கன்னா, மேடம் எங்கள் நிலமையிலேருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆசிஃப் வந்து நாங்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளே புரிஞ்சுக்காதவங்க மாதிரியும், நாங்கள் ஏதோ பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரியும், அவங்க தான் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரியும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இவங்களை விட எத்தனை வழக்குகளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படுறவங்கெல்லாம் இருக்காங்க. சிலர்லாம் அவசரப்பட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி ஏன் டைவர்ஸ் வாங்கினோம், கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாமோன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க அப்படின்னெல்லாம் சொன்னால் பெரும்பாலானவங்க இப்போ வந்து அந்த கேட்கக்கூடிய சகிப்புத்தன்மை இல்லாமல் போச்சுங்க. நான் எத்தனையோ பண்ணி நிறைய விஷயங்களும் எங்களுக்கெல்லாம் தோல்வி தான் ஆகுது. ஆனாலும் நாங்கள் என்ன மாதிரியான சில வழக்கறிஞர்கள் வந்து வந்தாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டைவர்ஸுங்கும் போது எப்படி தெரியுமா போடுவாங்க, ஒன்றா தனித்தனியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் மனசு ஒன்றி போய் என்ன பண்ணுவாங்க, ஒன்று சேருவாங்கன்னு நினைக்காதீங்க, ஒன்றி போய் மனசு ஒத்து போய் விவாகரத்துக்கு மனு செஞ்சுக்குவாங்க. அப்போ நாங்கள் கேட்போம், இதில் மனசு ஒத்து போய் வந்து விவாகரத்துக்கு போடுறீங்களா, அதே மாதிரி மனசு ஒத்து போய் குழந்தைகளுக்காகவாவது வந்து நீங்கள் வந்துட்டு சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்டால் பார்த்தீங்கன்னா சில்லி ரீசன்ஸாக இருக்கும், உண்மையான காரணம் வந்து ரெண்டு பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்புறம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரியான ஈகோ வந்துடுது. அதே மாதிரி ஆண்களுமே பார்த்திங்கன்னா இந்த குடிப்பழக்கம் வந்து ரொம்ப குடும்பத்தை வந்து அவங்க கவனிக்க முடியாததாக இருக்குது. இன்னும் முக்கியமானது வந்து இப்போது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ஆண்கள் தான் ஒரு காலத்துலலாம் வந்துட்டு பிறன்மலை நோக்கல் நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள்லேயும் சிலர், நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை, ஆண்கள்லேயும் பலர். அப்போ எல்லாருமே அந்த ஒரு வெரைட்டிஸ் பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியானது ரொம்ப வந்து அந்த குற்ற செயல்களுக்கு முக்கியமாக காரணமாக கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்கு இடையில் மனசு விட்டு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பையே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உருவாக்கிக்கிறதில்ல. எடுத்தெடுப்பில் சண்டை தான், சச்சரவு தான், நீதிமன்றம் தான். அப்புறம் எங்கனாலே ஓரளவுக்கு மேலே கன்வின்ஸ் பண்ண முடியறதில்ல. அந்த மாதிரி சூழ்நிலையிலலாங்க குழந்தைகளுடைய இருக்கக்கூடிய வழக்குகளில் தான் எங்களை கொஞ்சம் மனசு பாதிக்கும். வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் விவாகரத்து மாதிரி வழக்குகளெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம், அதை போட்டுட்டு கொஞ்ச நாள் எழுத்துட்ருப்போம். அப்புறம் ஜீவனாம்சம்னு போட்டுட்டு பண்ணிகிட்ருப்போம். இதுக்கிடையில் ரெண்டு பேரும் மனசு திருந்துனாங்கன்னா தான் இருக்கே ஒழிய நாளுக்கு நாள் ஆனால் அவங்களுக்குள்ள கேப் தான் அதிகமாகிட்டே போயிடுதுங்க. அவங்கள திருத்தி சேர்த்த வைக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் எங்களுக்கு வி ஃபீல் வெரி டிஃபிகல்ட்டி, அதை வந்து ஓப்பனாக ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம்.
சரிங்க மேடம், இப்போ இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் சென்னையில் ஒரு நடிகர் கூட தாக்கல் பண்ணியிருந்தார், வயதான ஒரு ஆண், இதுக்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குதா?
அதாவதுங்க மனுதாரராக வந்து பெண்ணுக்கு தான் உரிமை சொல்லப்பட்டிருக்கு, வயதானவருக்கு வந்துட்டு குடும்ப வன்முறையிலிருந்து அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தாக்கல் செய்ய முடியாது. அவர் எதில் தாக்கல் செஞ்சுருப்பாருன்னா சீனியர் சிட்டிசன் ஆக்ட் கீழே போட்டிருப்பாரா இருக்கும். அதாவது மூத்த குடிமக்களை பாதுகாக்கும் சட்டம், பராமரிக்கும் சட்டம் சொல்லிட்டு 2007 வந்ததுங்க. அதுலேயும் அதே மாதிரி எல்லாமே நம்ம சட்டம் போட்டு தானே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பெரியவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர்களை பாதுகாக்கணும்னு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 60 அதிகமான நபர் அப்போ வந்து அது வந்து பெற்றோராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு மருமகன் மேலே வந்துட்டு ஒரு மாமியார் போடலாம், மருமகன் மாமனார் போடலாம். இது வந்து குடும்ப வன்முறை தடுப்பு பாதுகாப்பு சட்டத்துக்கீழே கொண்டு வர முடியாதுங்க.
அதாவது ஆண்கள் போக முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஒரு வயதான பெண்மணி அதாவது சீனியர் சிட்டிசன் வைங்களேன், அப்போ அவங்களுக்கு 3 choice இருக்குது. ஒன்று சிவில் கோர்ட்டில் போடலாம், இன்னொன்று வந்து ஃபேமிலி கோர்ட்டில் போடலாம், இன்னொன்று வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் போடலாம். எதில் அவங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும்?
இது என்னாலே ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 75 மூதாட்டிக்காக போட்டேன், அவங்களுக்காக சீனியர் சிட்டிசன் ஆக்ட்டு கீழே வந்துட்டு இவங்க எங்கே போடணும்னு கேட்டாங்க. கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ கிட்ட தான் வந்துட்டு இந்த மனுவை தாக்கல் செய்யணும், எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் போய் வந்து அதுவும் குறுகிய காலத்தில் 60 தீர்வு சொல்லப்படணும்னா அதுலேயும் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போது ஃபேமிலி கோர்ட்டு இது எல்லாத்தையும் சுருக்கமாக பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா மூணுலேயுமே அவங்களுடைய நேரங்காலம், அந்த என்ன சொல்லுது, அந்த ஜட்ஜஸுடைய அணுகுமுறை, இவங்களுடைய பிரச்சனையுடைய தீவிரம், வழக்கோட தன்மை, இதையெல்லாம் பொறுத்து தானே ஒழிய இந்த நீதிமன்றத்துக்கு போனால் இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிரும், அதில் போனோம்னா டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அதனால் இந்த 3 அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கைட் பண்ணுவோங்க. சில சமயங்களில் 3 போடுவோம், 3 போட்டு ஏதோ 1 ரெமெடி கிடச்சாவே போதுமே, அது எல்லாத்தையும் விட நீதிமன்றம் குடும்ப நல நீதிமன்றத்துடைய உத்தரவு தான் வந்து உயர்ந்தோங்கி நிற்கும்.
இத்தனை நீதிமன்றங்கள் இருந்தோம், பெண்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு இருக்குதா இப்போ?
இதுக்கு வந்து என்னால் வந்து உண்மையான பதிலை சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நீதிமன்றங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் காவல்துறை இருந்தாலும் பெண்கள் வந்து உங்களுக்கே தெரியும், நான் ஒன்றும் மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது, மறைச்சாலும் முடியாது. உலக அளவிலேயே பெண்கள் வந்து பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் தான் நம்மளுடைய இந்தியாவும் இருக்குது, தமிழகமும் அதே மாதிரி தான். எவ்வளோ வழக்குகளெல்லாம் வந்துட்டு நிலுவையில் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எங்கே போனாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறை, முக்கியமாக இந்த பாலியல் பலாத்காரங்கிற வழக்குகள்லாம் 7% வந்து வெளிப்பாட்டு புகாராக வந்துட்டுருக்குங்க. பெரும்பாலான வகை வந்துங்க வீட்டளவோட அவங்களால தரப்பினராலே மூடி மறைக்கப்படுது. இதுதான் குற்றவாளிகளையும் வந்து இன்னுமே குற்றம் செய்ய தூண்டுது. என்ன சொல்லப்போனால் உலக மக்கள் தொகையில் பெண்கள் 50% இருக்கும், ஆனால் உழைக்கும் வர்க்கத்துலேயும் அதே மாதிரி தான் பெண்கள் அதிகமான சதவீதமாக இருக்கும். ஆனால் சொத்து பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா 1/100 தான் வந்து 99% ஆண்கள் பெயரில் இருக்குது, 1% சொத்துக்கள் தான் வந்து பெண்கள் பெயர்லலாம் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சோஷியல் இம்பேலன்ஸ் இருக்குங்கிறது தெரிய வருது. பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமையில் வந்து சம உரிமை எல்லாம் கொண்டு வந்தப்பட்டிருக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி வச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பை பர்த் ஆண்களுக்கு பல உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. 2005 மத்திய அரசாங்கத்தால் பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் உரிமை கொண்டு வந்தாங்க, ஆனாலும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ அப்படிங்கும் போதுங்க இந்த மாதிரியான பெண்களை வந்து இவ்வளோ வன்முறைகளெல்லாம் நடக்குதுங்கும் போது பல்வேறும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்ருக்காங்க. பெண்களோட உடை சமாச்சாரத்திலிருந்து பெண்களை மறுபடியும் அந்த கற்காலத்துக்கே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாலியல் பலாத்காரம்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு உடை மட்டுமே இல்லை, அவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா சமுதாயத்தில் ஈக்குவலாகனா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஆணுக்கு ஒரு பிறப்பால் எவ்வளோ உரிமைகள் கிடைக்குதோ அதே உரிமையை வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு ஆண்மகனை போலவே பெண்ணுக்கும் வந்து நம்ம நாட்டில் கொடுக்கப்படணும். அப்போது தான் வந்துங்க ஓ நாம் வந்து பெண்ணும் ஆணும் ஒன்று தாங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கும் வரும். அதுவும் போக குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி கட்டத்திலிருந்தே ஒரு தற்காப்புக்கான அத்தனை பாதுகாப்பு அம்சங்களுமே வந்து அரசாங்கத்தாலேயே தொடங்கப்படணும். இதெல்லாம் செய்யும்போது வீட்டிலையும் கண்காணிப்பு அதிகமாக இருக்கணும். பாதுகாப்பான சூழலான வீடு முதல் கொண்டு இருப்பிடும், அப்புறம் எங்கே படிக்கிறாங்களோ அங்கேயும் பாதுகாப்பாக இருக்காங்களாங்கிறது பெற்றோருடைய கடமை. இன்னும் வந்து நம்மளுடைய மக்களிடையேயும் அதே மாதிரி தான். இப்போ டெல்லி சம்பவம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுது, தினசரி செய்தித்தாளில் படிச்சுட்ருக்கோம். பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவருடைய நண்பர் ரெண்டு பேருமே வந்து ரோடோரத்தில் சில மணி நேரம் வந்து ஒரு அபவுட் ஒரு 15-30 minutes வந்து ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு உடை கூட யாரும் செய்யாமல் வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான சம்பவங்க. அப்போது எந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து ஒரு என்ன சார் மனிதாபிமானமற்று நடந்துட்டுருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து மாறணும். இப்போ பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நாம் எல்லாம் சரிசமங்கிற எண்ணம் வரணும். சும்மா பெண்களில் ஒரு சிலர் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த கிளப்புக்கு போகிறாங்க, மற்ற மாதிரியான நவநாகரிக நாயகிகளாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறது மூலமாக பெண்கள் எல்லாரும் முன்னுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பாதிப்பே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அடித்தட்டு மக்கள் வந்து நடுத்தர மக்கள் வந்து இன்னும் பாதிப்போடு தான் இருந்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் சமுதாயத்தில் எல்லாமே அரசாங்கம் பார்க்கட்டும்னு இல்லாமல் மக்களான நாமும் மனமாற்றத்தை கொண்டு வந்தோம்னா நல்ல மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை இருக்குங்க.
அதாவது நல்லா சொன்னீங்க, ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜை வச்சுட்டு அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது? ஏன்னா ப்ரொசீஜரல் டிலேஸ் இல்லாமல் ஒரு 60 நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது? இதில் பார்த்திங்கன்னா இதில் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒருத்தரோட சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அது வந்து தோல்வின்னு, அதனால் இது சக்ஸஸ்ங்கிற பேர் கிடையாது, அந்த வார்த்தை கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீதி கிடைக்குது?
பெரும்பாலும் பெண்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த சட்டத்தில். ஏன்னா அவங்க என்ன பெரிதாக கேட்டுற போகிறாங்க, தங்களுக்கு ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க 10,000 கேட்டாங்கன்னா ஒரு 5,000 கிடைக்கலாம். அப்புறம் வந்துட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது தன்னைங்கும் போது அதை வந்து கொடுக்க மாட்டேன்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. கணவனும் நான் இல்லை நான் தொந்தரவு பண்ணுவேன்னு சொல்லவும் முடியாது. அதனால் பெண்களுக்கு வந்து அதை என்னமோ நமக்கு போனால் நீதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தவறாகலாம் கண்டிப்பாக இந்த சட்டத்துக்கு மேலே பெரும்பாலான பெண்கள் அதான் சில வந்து பொய்யான வழக்குகளுங்கும் போது அதனுடைய பர்சன்டேஜ் வேணால் குறையலாமே வெளிய நீதி வந்து பெண்களுக்கு கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் தாமதம் ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தான் இருக்குங்க. நாங்களும் தொடர்ந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். 13 பையன் ஒருத்தன் கூட அவங்க அப்பா மேலேயும் தாத்தா மேலேயும் ஒரு வழக்கு போட்டு அது கூட வந்துட்டு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கினங்காட்டிக்கு தான் அவங்க அந்த வீட்டிலே இருக்க முடிஞ்சுது. அப்புறம் ஒரு 2 பெண்கள் மைனர் பெண்கள் தன்னுடைய அம்மா மேலேயும் அம்மாவுடைய தவறான ஒரு ஆண் நபர் ஒருத்தர் மேலேயும் வழக்கு போட்டேன். அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்களுக்கு ஒரு கற்புக்கே வந்து சோதனை பண்ணுற அளவுக்கு அவங்க அம்மாவுடைய நடத்தை இருந்திருக்கு. அப்போ எங்கிட்ட வந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சினிமாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கான விஷயங்கள். பர்சனலாக நான் அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து கோர்ட்டு மூலமாக வந்துட்டு உத்தரவெல்லாம் வாங்கி அவங்கள எந்த வகையில் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அதில் அந்த ஒரு பெண் வந்து படிச்சுட்ருக்காங்க, ஒரு பெண் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. கோர்ட்டு நிலுவையில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலுமே ஓ நம்ம கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க இவங்களை வந்து நம்ம இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்ஸிலெல்லாம் சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்களை கடத்திட்டு போகிற அளவுக்கு இருந்தவங்க இன்றைக்கி சட்டத்தோட துணையோட உத்தரவும் நான் வாங்கி கொடுத்த காரணத்தினால இன்றைக்கி தைரியமாக அவங்களுடைய மாமூல் நடைமுறை வாழ்க்கையை வந்து அன்றாட வாழ்க்கையை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அவங்க கழிச்சிட்ருக்காங்க. அதனால் உண்மையிலே வந்துங்க பாதுகாப்பில்லை, தீர்வு கிடைக்கிறதில்லன்னு சொல்லிட்டெல்லாம் மேலோட்டமாக சொல்ல முடியாது.
ரொம்ப விளக்கமாக பதில் கொடுத்தீங்க மேடம். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னா என்ன, அது எப்படி சாதாரண குடும்ப வழக்குகளிலிருந்து வேறுபட்டிருக்குது, எப்படி பெண்களுக்கு நீதி கிடைக்குது, யார் யார் இதுக்குள்ளே வந்து நீதி வாங்கலாம், நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல விவரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி மேடம்.
குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் குறித்த சட்ட நுணுக்கங்களை இதுவரை நமக்கு எடுத்து சொன்னவர் வழக்குரைஞர் வெண்ணிலா அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா. நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நமது தொலைபேசி எண் 042224315555.